நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
மெல்பர்னைச் சேர்ந்த தமிழ் சமூக செயற்பாட்டாளர் சபேசன் சண்முகம் அவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 65. யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ் இந்து கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்று பின்னர் கொழும்பு உட்பட சில இடங்களில் வசித்து இறுதியாக மெல்பர்னை தனது வாழ்விடமாக கொண்ட சபேசன் அவர்கள் அரசியலில், கலை, இலக்கியத்தில் தான் கொண்ட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து கொண்டவர்களுடனும் சிநேகபூர்வமாக பழகும் மென்மையான இயல்புகளை கொண்டிருந்தவர். தீவிரமான வாசிப்பு பழக்கம் கொண்ட இவர் 3CR சமூக வானொலியூடாக 25 வருடங்களுக்கு மேல் ஒலிபரப்பு பணியாற்றியவர். தமிழர் புனர்வாழ்வு கழகம், விக்டோரியா தமிழ்ச்சங்கம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உட்பட பல சமூக அமைப்புகளின் செயற்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்த இவர் இலங்கை தாண்டி வெளிநாடுகளிலும் பலரது நெருங்கிய நட்பையும் அபிமானத்தையும் பெற்றவர். சபேசன் அவர்களின் பல கட்டுரைகள் ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. வானொலி உரைகள் ஏராளமாக அவரது சேகரிப்பில் இருக்கின்றன. இப்படியாக கலை, இலக்கியம், ஊடகம் முதலான துறைகளிலும் மற்றும் சமூக பணிகளிலும் அயராது உழைத்த சபேசன் சண்முகம் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. சபேசன் அவர்கள் குறித்த தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் மெல்பர்னிலிருந்து டாக்டர் நோயல் நடேசன் அவர்கள்.
மறைந்த நண்பர் சபேசன் எனக்கு 1969களில் யாழ்ப்பாணத்தில் சைக்கிளோடிய காலத்தில் அறிமுகமானவர். இரண்டு பேரும் ஒன்றாகவே நாங்கள் இந்து கல்லூரியில் படித்தோம். அவர் மேத்ஸ் படித்த காலத்தில் நான் பயாலஜி பகுதியை படித்தேன். நான் இந்து கல்லூரி விடுதியில் இருந்த அந்த காலத்தில் ப்ரௌன் ரோடிலிருந்து, அதாவது ப்ரௌன் ரோடு இந்து கல்லூரி கிரவுண்ட்ஸுக்கு அடுத்த பக்கத்தில் இருப்பதால் கடைசி நேரத்தில் ஆள் சைக்கிளில் வர்றதை காணுவேன் பெரும்பாலான நேரத்தில். அப்பொழுது வரும்பொழுது இந்த பெடலில் நின்றபடியே ஆள் அவசரம் அவசரமாக ஓடி வருவார். பள்ளி உள்ளுக்குள்ளே வந்த உடனே இவரும் இவற்ற கசினாக நிறையன் என்று சொல்லி பிற்காலத்தில் ஜோகி மாஸ்டர் என்று அழைக்கப்பட்ட அவரும் ஒன்றாகத்தான் உள்ளுக்குள்ளே திரிவினம். பிறகு பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு நிறையன் பெரும்பாலும் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறபடியால் இவரும் அந்த கிரவுண்டில் தொடர்ச்சியாக நிற்கிறதை நான் அந்த காலத்தில் பார்த்தது. அந்த காட்சிகள் எனக்கு இன்னும் மனத்தில் இருக்கின்றன. பிறகு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் வந்தபோது அவரை நான் இங்கே அறிந்தேன். அவரை பற்றி நான் பேசுவது என்றால் நான் அரசியல் கதைக்காமல் பேசுவது என்பது ஒரு விதத்தில் பாப்பாண்டவரை பற்றி பேசும் பொழுது கத்தோலிக்க மதத்தை பேசாமல் மற்ற விடயங்களை பேசுவது போன்ற ஒரு விடயமாகும். கடைசியாக சபேசன் எனது புத்தக விமர்சன அரங்கில் பேசிய பொழுது அவரை நெருக்கடிக்கு ஆழ்த்தாமல் இருக்க எனது எகிப்திய பயணக் கதைகளை பேசும்படி கூறினேன். நான் நினைக்கிறேன் இதுவே அவர் கடைசியாக கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சியாகும். கடந்த ஒரு 7-8 வருடங்களாக நானும் அவரும் மிகவும் நெருங்கி பழகினோம். பொதுவாக எனக்கும் அவருக்கும் தெரிந்த நண்பர்கள் வரும்பொழுது அவரிடம் நான் கூட்டி செல்வேன். கடந்த வருட ஆரம்பத்தில் விக்டோரிய மல்டிகல்ச்சரல் நிறுவனத்தால் அவருக்கு ஒரு விருது வழங்கப்பட்ட போது எனக்கு ஒரு அழைப்பு அனுப்பினார். அப்பொழுது நான் வெளிநாட்டில் இருந்தபடியால் நான் அதுக்கு போக முடியவில்லை. சபேசன் ஒரு வித்தியாசமான ஆள். கடந்த கால் நூற்றாண்டுகளாக இந்த 3CR ரேடியோவை தொடர்ச்சியாக நடத்தினார். அதற்கு மிகவும் மன உறுதியும் உழைப்பும் தேவை. இதற்கப்பால் எந்த விஷயத்திலையும், தான் எடுத்த எந்த விஷயத்திலையும் உறுதியாகவும் திடமாக நிற்கும் வழக்கம் சபேசனுக்கு உள்ளது. அந்த விடயம் சபேசனைக்கு பல எதிரிகளையும் உருவாக்கியது. அதே வேளையில் சபேசனிடம் உள்ள ஒரு அழகு என்னென்றால், எங்களைப் போன்ற முற்றும் எதிர்கருத்துள்ளவர்களோடும் நட்பு பாராட்டி கொண்டு செல்வது. சபேசனது இலக்கிய அறிவு என்னை மிகவும் கவர்ந்தது. அவரோடு பேசும்போது அந்த இலக்கிய அறிவு புரிந்தது. ஆனால் கடைசியாக அவரது புத்தகத்தை நான் அவரிடம் அவர் வீடு விற்றபோது கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருந்து அதை வைக்க இடம் இல்லாமல் தவித்த போது நான் எனது கிளினிக்கில் வைத்து கொடுத்தேன். ஒரு வருடத்துக்கிட்ட பாதுகாத்து கொடுத்தேன். பிற்காலத்தில் தொடர்ச்சியாக அவரிடம் கலந்து கொண்டிருந்து இருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்த விஷயங்கள், அதாவது முக்கியமாக வன்னிக்கு போச்சின்றவர், விடுதலை புலிகள் தலைவரோடு பேசியவர், இப்போ அந்த விடயங்களை தொடர்ச்சியாக எழுதும்படி வற்புறுத்தினார். பிற்காலத்தில் நான் சொன்னார், அவர் தான் பல விஷயங்களை தொடர்ச்சியாக மறந்து போவேன் அண்டு. ஆனால் என்ன உண்மையாக என்னென்றால், சபேசனது சபேசன் மற்ற விடயங்களை மறந்து போகும், ஆனால் சபேசன்ற முழு எண்ணமும் ஈழம் என்ற ஒரு விடயத்தில் மட்டுமாக இருந்தது. சபேசன் ஒரு நல்ல நண்பர். ஈழப்போரின் முடிவுகள் அவரை மன ரீதியால் மட்டுமில்லாமல் பல பகுதிகளாக பாதித்தது. தவிர்க்க முடியாமல் அந்த காலத்தில் பிற்காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட நோயும் அவரை ஒரு மிகவும் வீக்காக ஆக்கியது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்த ஒருவர். அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென நான் கூறுகிறேன்.
அதேபோல் சிட்னியிலிருந்து திரு ரஜீவன் அவர்களும் தனது நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
சபேசன் அன்னை என்று எங்கள் எல்லோரும் ஆளும் அன்பாக அழைக்கப்பட்ட அந்த மனிதரின் மறைந்துவிட்ட சோகமான செய்தி எம்மை ஆழமாக தாக்கியிருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் தம்பி என்று எங்களை இன்முகத்துடன் எதிர்கொண்ட அவர் இன்று எம்மோடு இல்லை. தான் பிறந்த மண்ணையும் அது சார்ந்து வாழ்ந்த மக்களின் மனித உரிமைகளையும் விடுதலையையும் மிக விரும்பி அதற்காக சபேசன் அண்ணா உழைத்தார். சாதாரண மனிதர்களை விட நல்ல புத்தகங்களே எனக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று அடிக்கடி கூறுவார். அந்த நூல்களில் நுகர்ந்த அறிவையும் தனது சுயமான தமிழின உணர்வையும் இணைத்து தனது கருத்துக்களை கட்டுரைகளாக்கி அதனை வானொலிகள், பத்திரிகைகள், இணையதளங்கள் என்று பதிவிட்டு வந்தவர். ஆழமான கருத்துக்களை கோத்து அழகாக சொல்லுகின்ற திறமை அவரிடம் இருந்தது. இளவயது முதலே மக்களின் விடுதலை உணர்வோடு வாழ்ந்து வந்தவர் சபேசன் அண்ணா. அந்த உயரிய லட்சியத்துக்காக உழைத்தவர்களுக்கும் உறுதுணையாகவே இருந்தார். பல தடவைகள் தாயகம் சென்று அங்கு தங்கியிருந்து சேவைகள் செய்தவர். அப்போது அங்கிருந்த மக்கள் மீதும், மாவீரர்கள் மீதும், போராளிகள் மீதும், தேசிய தலைமை மீதும் அன்பு கொண்டு நெருங்கி பழகி அவர்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொண்டார். குறிப்பாக சபேசன் அண்ணா ஆஸ்திரேலிய மண்ணில் ஆற்றிய சேவைகள் அளப்பெரியன. 3CR தமிழ் குரல் வானொலியை பல ஆண்டுகள் நடத்தி அதன் நிர்வாகத்தில் பங்கேற்று வந்தவர் சபேசன் அண்ணா. தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்தும் கிறிஸ்மஸ் ரேடியோதான் நிதி சேகரிப்புக்கு பெரும் பங்கு ஆற்றி கிறிஸ்மஸ் தினம் முழுவதும் 3CR வானொலி நிலையத்தில் எமது பொழுதையே கழிக்கச் செய்தவர் என்று சொல்லலாம். மாமனிதர் ஜெயக்குமார் அன்னை அவர்களுடைய பொறுப்பில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மெல்பர்ன் பொறுப்பாளராகவும் ஆஸ்திரேலிய பரப்புரை பொறுப்பாளராகவும் பலகாலம் பணியாற்றி வந்தவர். பின்னர் நாடுகடந்த தமிழீழ அரசின் பிரதிநிதியாக 5 ஆண்டுகள் இருந்து அதன் செயற்பாட்டில் பங்கேற்றவர். மண்ணின் விடுதலை என்ற கருப்பொருளுக்குள் மட்டும் தன்னை அடக்கிவிடாமல் பெண் விடுதலை, சாதிய விடுதலை, மூட நம்பிக்கைகளிலிருந்து சிந்தனை விடுதலை என்று ஆழமாகவும் விரிவாகவும் அவரின் சிந்தனை ஓட்டங்கள் இருந்தன. இந்தியாவிலே தமிழக மக்களோடும் தமிழக தலைவர்களோடும் அவர் நெருங்கி பழகி அவர்களது உறவையும் நன்கே வளர்த்திருந்தார். அந்த தொடர்புகள் மூலம் இந்திய அரசியலுடைய தொடர்பையும் தாக்கத்தையும் பற்றி எம்மோடு ஆழமாக விவாதிப்பார். இவ்வாறு பன்முகத்தன்மைகளையும் திறமைகளையும் கொண்டிருந்த சபேசன் அண்ணாவின் இழப்பு எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் பேரிழப்பு என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. நம் எல்லோருக்கும் இருக்கின்ற தனி மனித பலவீனங்களை தாண்டி முள்ளிவாய்க்கால் என்ற பேரவலத்தின் சோகத்தை இதயத்தில் தாங்கி கடைசி வரை தாயக நினைவோடும் கனவோடும் வாழ்ந்து வந்தவர் சபேசன் அண்ணா. சென்று வாருங்கள் சபேசன் அண்ணா, உங்களின் நினைவுகளும் கருத்துக்களும் எங்கள் மனங்களிலும் ஏனைய தளங்களிலும் என்றும் நிலைத்து நிற்கும்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் பல நிகழ்ச்சிகளில் சபேசன் அவர்கள் தனது பங்களிப்பினை வழங்கியிருக்கிறார். இறுதியாக 2018 அன்சைக் தினத்தை ஒட்டி நாம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார்.
உண்மையில் இந்த போரின் கொடுமை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அன்றைய ஆஸ்திரேலிய பொதுமக்கள் அப்போது ஓரளவு அறிந்தே இருந்தார்கள். 1942 ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று சிட்னி நகரில் உள்ள பொண்டா என்ற பிரதேசத்தில் இருந்த சிம்சன் வீதியில் விழுந்த ஏவுகணை ஒன்று வெடிக்காமல் போனதில் அன்றைய தினம் பல பொதுமக்கள் உயிர் தப்பினார்கள். சரியாக அதற்கு ஒரு வாரத்தின் முன்னர் தான் சிட்னி துறைமுகமும் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. இப்படிப்பட்ட பேராபத்துக்களை எல்லாம் கடந்து வீட்டில் சமாதானம் வந்தபோது அது குறித்து அன்று ஆங்கிலத்தில் எழுத ஒரு சிறு குறிப்பொன்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதனை தமிழில் சொல்வதானால் இவ்வாறு சொல்லலாம். போர் நிறுத்தம், அதனால் கிடைத்திட்ட அமைதி, ஆனால் எமது இதயத்திற்கோ அது புதிய உலகம் ஒன்றைத்தான் உணர்த்தியது. தனது தாயிடமும் தந்தையிடமும் திரும்பி வந்த தனயன், அரியர் மனைவியை மீண்டும் அணைத்திட வந்துட்ட அருமை கணவன், விட்டு பிரிந்து சென்ற தன் செல்ல குழந்தைகளை வந்து ஆற தழுவிட்ட அருமை அப்பா, ஆகா, படுக்கைக்கு போகும் போதும் பயமில்லாமல் படுத்துட்ட இரவுகள், காலையில் எழுந்திடும் போது கலக்கமில்லாமல் எழுந்திட்ட வேளைகள், புதியதொரு எதிர்காலத்தை கட்டி எழுப்பிடுவதற்கான திடமான நம்பிக்கை, அதேவேளை இவை எல்லாவற்றையும் எமக்கு தந்த எமது போர் வீரர்களை எம் நெஞ்சில் நிறுத்தி என்றென்றும் நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்ற உறுதியான உணர்வெழுச்சி. இவ்வாறு போர் முடிந்தபின் ஆஸ்திரேலிய வீரர்களை பற்றி அன்று எழுதப்பட்ட சிறு குறிப்பொன்றை இயன்றவரை தமிழாக்கி இப்போது தந்தேன்.
நினைவு பதிவுகளை மட்டும் விட்டுவிட்டு இந்த குரல் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.